உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டீர். வார்த்தா ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இத்திருச்சிலுவை பாதையில் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது நான், எட்வர்ட். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன. அவர் என் வலிமையை குன்றச் செய்தார். நான் இயலாதவாறு என் தலைவர் என்னை அவர்களின் கையில் ஒப்புவித்தார். இவற்றின் பொருட்டு நான் புலம்புகிறேன். என் இரு கண்களும் கண்ணீரை பொழிகின்றன. என் உயிரை காத்து ஆறுதல் அளிப்பவர் எனக்கு வெகு தொலைவில் உள்ளார். பகைவன் வெற்றி கொண்டதால் என் பிள்ளைகள் பாழாய்போகினர். சீயோன் தன் கைகளை உயர்த்துகின்றாள். அவளை தேற்றுவார் யாருமில்லை. சூழ்ந்து வாழ்வோர் யாக்கோபுக்கு எதிரிகளாயிருக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். எருசலேம் அவர்களிடையே தீட்டு பொருள் ஆயிற்று என்பதை புலம்பல் அதிகாரம் 1:14 மற்றும் 16:17 நாம் வாசிக்கின்றோம். இறைமகன் இயேசு நம் பாரத்தால், பாவத்தால் கீழே விழுகின்றார். அதை எவ்வாறு என்பதை இப்பொழுது கேட்கலாம்.
இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாரத்தையும் தாங்கிக்கிட்டு தள்ளாடி போகும்போது அந்த பாரத்தை தாங்காம முதல் முறை கீழே விழுந்ததும் அவரோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும்ல?
ஆமா, அந்த ரெண்டு கைகளும் வலுவிழுந்து போய் அவர் கீழே விழுறாரு. எனக்கு தினந்தோறும் காலையில மற்ற கிறிஸ்துவ குடும்பங்களை போல எழுந்த உடனே விவிலியம் வாசிக்கணும், பிரேயர் பண்ணணும்னு ஆசை. ஆனா மனசு முழுக்க எழுந்த உடனே மொபைல்ல என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, யாரு கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க தோணுது.
ஓ அப்படியா? உன்ன மாதிரி தான். எனக்கு பைபிள் படிக்க நேரமே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு நாளை எப்படி செலவு செய்வாங்கன்னு தெரியுமா? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குல்ல, 10 மணி நேரம் நம்ம வேலை செய்கிற இடத்துல போயிடும். மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்தை தூக்கத்துக்காக நம்ம செலவு செஞ்சிடறோம். ஒரு 6 மணி நேரம் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். அந்த 6 மணி நேரமும் என்னென்ன வேலைலாம் செய்கிறோம் தெரியுமா? சமையல் பண்ணணும், 3 வேளை சாப்பிடணும், துணி துவைக்கணும், கடைக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்கணும், எத்தனையோ வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும். இதுலேயும் சில மணி நேரம் இருந்துச்சுன்னா சில டிவி பார்ப்பாங்க, யூடியூப்ல வீடியோ பார்ப்பாங்க, சில பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நேரம் செலவிடுறோம். இதில் எங்கே பைபிள் படிக்க டைம் இருக்குன்னு பெருமையாக சொல்கிறோம். நாமும் கொஞ்சம் மனசு வச்சா குடும்ப ஜபம், பைபிள் படிக்கிறது அப்படின்னு கடவுளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். தாவீது ஒரு நாள் முழுக்க விவிலியத்தை தியானிச்சிருக்காரு. அவர் ஃப்ரீயாக இருந்திருப்பாருன்னு உனக்கு தோணலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்த சமயத்தில் தான் இப்படி திருப்பாடல்களை கொடுத்தாரு. அந்த மாதிரி வாழணும். கையிருந்தும் நாம விவிலியத்தை எடுக்கிறது கிடையாது இல்லையா?
ஆனா இந்த சமுதாயம் இன்னும் சில பேர் கைகளை கட்டி போடுதுல.
பிரகாஷ், இந்த தவக்காலத்துல நம்ம பக்தி முயற்சியா தானம் செய்யறதுக்கு சில பொருட்களை சேமிச்சு வச்சிருக்கேன். உன் பைக்கில் எடுத்துட்டு போய் தெரேசாம்மா காலனியில் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் கூட வரியா?
உனக்கு என்ன பைத்தியமா? வீட்டில் இருக்க பொருளெல்லாம் பத்திரமா வைக்காம தானம் பண்றோம் தர்மம் பண்றோன்னு சொல்ற. இப்படிதான் போன மாசம் யாருக்கோ அடிபட்டுருச்சுன்னு காசு செலவு பண்ணிட்டு திரும்பி கூட வர்றதுக்கு காசு இல்லாம நடந்து வந்த. இங்க பாருமா, நீ ஒன்றும் அன்னை தெரசா கிடையாது. நம்ம வீடும் பணக்கார வீடு கிடையாது. உன்ன சொல்லி குத்தம் இல்லை. அப்பவே சொன்னேன் நான் அப்பா அம்மா கிட்ட, இவளை தியானம் அன்பியோன்னு அனுப்பாதீங்கன்னு. அவங்க சொல்லி கொடுத்தா உடனே நீ என்ன புனித ஆயிடுவேன்னு நினப்பா. உன் வயசுல இருக்க பிரியா வைப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாலு இடத்துக்கு போயிட்டு வரா. லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. போய் அந்த வாஷிங் மிஷினில் இருக்க என் துணியை துவைச்சி வை. இதை முதல்ல செய், தவக்கால பயன் கிடைக்கும்.
இங்கே பாரு பிரகாஷ், உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா கடவுளுக்கு நான் செய்கிற விஷயத்த கிண்டல் கேலி செய்யாத. பத்தில் ஒரு பங்கு ஆலயத்தில் கடவுள் பணிக்காக நாம் தரணும். அதையும் தர விடமாட்டிக்கிறாங்க வீட்டில். நான் அன்னை தெரசா இல்லை தான், அதுக்காக இந்த உலகப்படி வாழ்ந்துட்டு சும்மாவே போக எனக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை நாளைக்கே இயேசுவோட இரண்டாம் வருகை வந்தா நீ என்னென்ன நல்ல காரியம் செஞ்சிருக்க? என்னால் முடிஞ்ச சில உதவிகளை செய்ய எனக்கே தடை சொல்கிறல. இதை கேளு பிரகாஷ், நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் தான் உனக்கும் அளக்கப்படும். அதனால் நீ மனசு மாறலைனாலும் மற்ற மனிதர்களுக்கு உதவியாக இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு பாரு. அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இப்போ பாவம் செய்யும் போது அது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது போல் எண்ணத்தில் இருந்து மீண்டு வரணும் பிரகாஷ். ஒரு அக்காவா ஒரு தம்பிக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
எனக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல உனக்கு. ஆஃப்டர் ஆல் நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன் கையை கட்டி போட்டு உனக்கு உலகம்னா என்னன்னு புரிய வைக்கணும். என் லைஃப்லலாம் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத. போ, போய் வேலையை பாரு, பெருசாக பேச வந்துட்ட.
ஒரு பொண்ணாக பிறந்தா நல்லது செய்யும்போது எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது வருதுல்ல. அடியே கூட தாங்கிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பேச்சை கேட்டு கேட்டு இன்னும் சில பேர் அடிமையாக பழக்கப்பட்டு போயிருக்காங்க.
யாருக்கா இருந்தாலும் அவங்களோட பாவத்தை சுட்டி காட்டும் போது அவங்க மனசு குத்தும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. பக்தியாக கோவிலுக்கு வர நம்மளுடைய வீடுகளில் இருந்தும் எத்தனையோ வெவ்வேறான கருத்துக்கள், முரண்பாடு. இந்த மாதிரி பெண்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியாம கைகள் கட்டி போடப்படுது. ஆண்டவர் வீழ்ந்து எழுந்தது போல நாமும் தீய எண்ணத்திலிருந்து எழுந்து நிற்கணும். அதுக்காக அவர்கிட்ட மன்றாடணும். நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறது இது மட்டும்தான். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த சிலுவை பாதையை தியானிக்கும் போதே இது போல பெண்களுக்கு விடுதலை கிடைக்க அவர் செயல்படுவார். அதுக்காக நாம் ஜபம் செய்யலாம். ஜபம். கருணையின் நிறைவா, ஒரு கன்னத்தில் அறைந்தவருக்கு மறு கன்னத்தை காட்டவும், மேலாடையை கேட்பவருக்கு உதவும் மனதினையும், பாவத்தில் வீழ்ந்து உதவும் மனப்பான்மையையும் இழந்து விடாமல் எங்கள் வீழ்ச்சியை விரும்புவோரையும் எங்கள் இழப்பை கொண்டாடுவோரையும் பொறுத்தருள, எங்கள் இதயங்களில் உமது இதய அமைதி பொடிய செய்தருளும். ஆமேன். இத்திருச்சிலுவை பாதையில் மூன்றாம் நிலையில் இயேசு முதல் முறை கீழே விழுவது எதற்காக, நாம் என்ன செய்ய வேண்டும், நம் மனமாற்றம் என்ன என்பதனை குறித்து இப்பகுதியில் தெரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் இயேசு தனது தாயை சந்திக்கிறார். அவற்றை விவரிய சிந்தனையோடும் நமது வாழ்க்கையில் நடக்கின்ற சில அநீதிகளோடும் ஒப்பிட்டு பார்த்து இத்திருச்சிலுவை பாதையில் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைய திருச்சிலுவை பாதையில் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் எட்வர்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பிள்.